नानारत्न प्रदीप्ता समविभव युधद्वयष्ट साहस्रकान्ता केहेष्वच्नन् सयान वसचबमृह्यादीनि गुर्वन् क्विसिच्च दिव्यन्न शैर्ब्रुवान् प्रवसनपरैर्मन्त्रयन् नेवमाथि व्यापारान् नारदस्य प्रतिष्ठनमहो दर्शयन्न सभायात् ஏகப்பட்ட விதவிதமான ரத்தினங்கள் ஒளிவீச பிரம்மாண்டமான செல்வ வளத்துடன் கூடிய ஒரே நிகரான தகுதியுடைய 16,000 ஸ்திரீகள் இல்லங்களில் ஒருவர் வீட்டில் உண்பதும் மற்றொரு வீட்டில் உறங்குவதும் வேறோர் இடத்தில் ஜபம் செய்வதும் பின்னர் வேட்டைக்குச் செல்வதும் பெரிதோர் இடத்தில் சோழியாடுவதும் இன்னொருவர் வீட்டில் பேசிக்கொண்டும் பாடம் சொல்லிக் கொண்டும் இருப்பதும் மற்றோரிடத்தில் பிறருடன் யோசனை செய்வதும் போன்ற பலவிதமான தன்னுடைய லீலைகளை நாரத முனிவருக்கு விளக்கி ஒவ்வொரு வீட்டிலும் அதை காண்பிக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணரின் விளையாடல்கள் அதிவினோதமானவை. அப்பேற்பட்ட ஸ்ரீகிருஷ்ணர் நம்மை காப்பாற்றட்டும்.
பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எழுதிய கிருஷ்ண சாரித்ரிய மஞ்சரியினுடைய 22வது ஸ்லோகத்தை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். நரகாசுரன் கொல்லப்பட்டதையும் அங்கிருந்த பல பெண்களை கிருஷ்ணன் ஒருவரே மணந்ததையும் கேட்டறிந்த நாரதர் கிருஷ்ணனுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க விரும்பினார். ஏன்னா என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஒரே கிருஷ்ணன் ஒரே திருமேனியோடு ஒரே நேரத்தில் 16,000 வடிவம் கொண்டு 16,000 வீடுகளில் தனித்தனியாக 16,000 மனைவியரை மணந்தார் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான வியப்பான சம்பவம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா வெறுமனே கிருஷ்ணனுக்கு இவ்வளவு கல்யாணம் ஆச்சு அவ்வளவு கல்யாணம் ஆச்சுன்னு பேசுறவா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா 16,108 பேர் வீட்டிலையும் 16,108 கிருஷ்ணனை கண்டார் நாரதர் அப்படின்னு பாகவதம் வர்ணிக்குது. இந்த சாமர்த்தியம் வேற யாருக்கும் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. எப்படித்தான் இவர் இல்லற வாழ்க்கையை நடத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு தேவரிஷி நாரதர் என்ன செய்யறார், அழகான தேர் ஓடும் ராஜ வீதி, நார்ச்சந்தி கடவீதி, யானை முதலிய பிராணிகளுடைய லாயங்கள் சபைகள், அங்க 900,000 மாளிகை ஸ்படிகத்தாலும் சந்திரகாந்த கற்களாலும் கட்டப்பட்டு மரகத பச்சை கற்கள் பதிக்கப்பட்டு ஒளி வீசிக் கொண்டிருந்தது, ஜொலித்து கொண்டிருந்தது துவாரகா நகரம். அங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16,000 மாளிகைகள் நன்றாக அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப ஜோதிமயமா இருந்துச்சுன்னு பாகவதம் வர்ணிக்குது. அந்த மிகப்பெரிய மாளிகை உள்ள முதல்ல போய் பார்க்கலாம் கிருஷ்ணனே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா அந்த மாளிகையில ரத்தின தீபங்கள், அந்த வீட்டினுடைய ஜன்னல்கள்ல மயில்கள், ஜன்னல்கள் வெளியே அகிர்கட்டையினுடைய புகை. அங்க யாரு இருந்தாங்க அப்படின்னா, சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய பத்தினியான ருக்மிணி சாமர விசிறியால் கண்ணனுக்கு விசிறி கொண்டிருப்பதை நாரத முனிவர் கண்டார். முதல்ல ஒரு வீட்டுக்கு போறார், என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு. உடனே நாரதர் வருவதை கண்ட உடனே விரைவா எழுந்து உடனே என்ன செய்தாரு, தலையில் உள்ள கிரீடம் தலையில் படுமாறு வணங்கி ஆசனத்தில் அவரை அமர்த்தினார். பாருங்க, சாக்ஷாத் பகவானா இருந்தாலும் ரிஷி முனிகள் நம் இல்லம் தேடி வரும்போது நாம எப்படி அவரை உபசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நீதியே ஆனந்தமா சொல்லி கொடுக்கிறார். அங்க போனா ராஜ உபசாரம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து வியப்புல ஆழ்ந்தார் நாரதர். சரி ரைட்டு, இன்னொரு வீட்டுக்கு போய் பார்ப்போம். பார்த்தா அங்கு இன்னொரு மனைவியுடனும் உத்தவரனுடனும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார். அங்க போனாலும் கிருஷ்ணன் நாரதரை பக்தியோடு வரவேற்று ஆசனம் எல்லாம் கொடுத்து பக்தியுடன் பூஜித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி போன ருக்மணி வீட்டுக்கு போன விஷயத்தை சொல்லல. இந்த வீட்டுக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு இன்னொரு வீட்டுக்கு போனா சின்ன சின்ன குழந்தைகளோட கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வீட்டுல நீராடுவதற்காக கிளம்பிட்டு இருக்கிறாரு கிருஷ்ணன். ஒரு ஒரு மாளிகையிலும் ஒரு ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு மாளிகையில வேள்விக்கான அக்னியில ஹோமம் செய்பவராகவும் இன்னொரு வீட்டுல பஞ்சமகா யஜ்யம், அதாவது தேவ ரிஷி, மூதாதையர், மனிதன், விலங்கு என இவர்களுக்கு ஆராதனை செய்பவராகவும் இன்னொரு மாளிகையில அந்தணர்களுக்கு விருந்து கொடுப்பவராகவும் அந்த விருந்தினர்களுக்கு அளித்ததன் மீதியை உண்பராகவும் இன்னொரு மாளிகையில பார்த்தார். இன்னொரு மாளிகையில ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன கண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தமா கிருஷ்ணன் பூஜை செய்வதை பார்த்தார். பார்த்தவண்ணே ரொம்ப ஆச்சரியம் நாரதருக்கு. இவனே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன், இவன் யாருக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஆனந்தமா ஸ்நானம் பண்ணி பூஜை அறையிலே கிருஷ்ணன் உட்கார்ந்தார். சரி, ஓரமா ஜன்னல் ஓரமா இருந்து நாரதர் பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருந்தவன சுவாமி பூஜைக்கு உண்டான விக்கிரகங்கள்லாம் இருக்கக்கூடிய பெட்டி எல்லாம் கொண்டு வந்து அந்த மந்தாசனத்துல அமர்ந்து ஆனந்தமா உட்கார். நாரதருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். என்ன காரணம்னா, நாமெல்லாம் சுவாமிக்கு பூஜை பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சுவாமியே பூஜை பண்ணணும்னா அவன் யாருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நாரதருக்கு நிமிடத்துக்கு நிமிடம் அதிகமாக ஆரம்பிச்சது. உடனே சம்புட்டத்தை திறக்க ஆரம்பிச்சார். நாரதர் தன்னுடைய பார்வையை கூர்மையாக்கினார். அந்த சம்புடத்துக்குள்ள என்ன இருக்கு, என்ன விக்கிரகம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆச்சரியம் நாரதருக்கு. பார்த்தா அந்த சம்படத்துக்கு உள்ள ஒரு சம்பட்டம். இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7 சம்பட்டங்களை திறந்தார். சரி, 7 சம்பட்டம் திறக்கிற வரையிலும் நாரதருக்கு பொறுமையா நிக்க முடியல. கிருஷ்ணா, நீ ஒரு விக்கிரகத்துக்கு பூஜை பண்ற அப்படின்னா அது யாரா இருக்கும் அப்படின்னு ஆர்வம் அப்படியே என்ன சொல்லுது, கையெல்லாம் நடுங்கிறது, கண்ணுல தனித்தனியா வருது. நீ பூஜை செய்யணுமா இன்னொருத்தருக்கு, நீயே சர்வோத்தமனா இருக்கும் போது நீ யாருக்குப்பா பூஜை செய்யணும் அப்படின்னு நாரதருக்கு தெரிஞ்சுக்க கூடிய ஆர்வம். அந்த கடைசி சம்புட்டத்தை திறந்தார். ஆனந்தமாக முதல்ல அந்த சம்புட்டத்தை தன் கண்ணில் ஒற்றி கொண்டார் கண்ணன். எட்ட இருந்து பார்க்கிறார் நாரதர், இவ்வளவு மகிமை வாய்ந்த அந்த மூர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சம்பட்டத்துக்குள்ள இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதற்குள் மிருத்திகை இருந்துச்சு, அதாவது மண் இருந்துச்சு. பாகவதம் எவ்வளவு அழகா வர்ணிக்குது, அந்த மண் அந்த மிருத்திகை யாருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பகவான் பக்தர்கள் தன் காலால் மிதித்த மண்ணை நித்தியம் கிருஷ்ணன் பூஜை செய்கிறான் பாகவதம் வர்ணிக்குது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம இந்த பிறப்பு எடுத்ததற்காக பாருங்க, ஜென்ம அவ்வளவு லேசில் கிடைக்கிறது இல்லை. நாம அவ்வளவு பாபம் செஞ்சிருக்கோம், அவனுடைய கருணை இருந்ததுனாலதான் இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. அதுவும் எந்த விதமான அங்கஹீனமும் இல்லாமல் இந்த உலகத்துல நாம இப்ப ஓடாட்டி இருக்கோம்னா, அதுக்கு காரணம் பகவானுடைய கருணையே. அதுலயும் நீங்க ஒரு கிருஷ்ண பக்தனா இருந்தா அந்த பக்தனுடைய பாத தூளியை நித்தியம் பூஜை செய்பவன் கண்ணன் அப்படின்னு வர்ணிக்குதுன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவன் பக்தன் மேல அவனுடைய கொண்ட அந்த அலாதியான பக்தி. எங்குமே பக்தர்கள் இறைவனை தேடி போனதாக சரித்திரம் இல்லை. பக்தன் எங்கு இருக்கானோ அங்கு ஓடி வந்ததாகத்தான் சரித்திரம் இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, பிரகலாதன் நார வைகுண்டத்துக்கு நேரா போய் சுவாமியை தரிசிக்கல, நாராயண நாமத்தை இடைவிடாது உபசரித்தான். உடனே இறைவன் தன்னுடைய ஆசனத்திலிருந்து கம்பத்திலிருந்து வெளியே வந்தான் நரசிம்மனாக. துருவன் தபஸ் செய்தான், தபஸ் செஞ்சு துருவன் சாட்சாத் ஹரியை காண போகல, துருவன் இருக்கிற இடத்திற்கு சுவாமி ஓடி வந்தான். பாருங்க, ஆதி மூலமே அப்படின்னு பக்தியை காமிச்சு யானை போகல, அந்த யானையையும் முதலையும் அனுகிரகம் பண்றதுக்கு கருடாரூடனா வந்தவன் ஹரி. சோ நாம போக வேண்டியதில்லை, நாம அவனை பக்தி ஸ்ரத்தையா பூஜிச்சோம்னா கண்டிப்பா அவன் நம்மை தேடி வருவான் அப்படிங்கிறது புராணம். நாரதருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், அடுத்த வீட்டுக்கு போறான், அவன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு வீட்டுல காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு வீட்டில் கத்தியும் கேடையும் ஏந்தி வால் சண்டை பழகுபவராக இருக்கிறான், இன்னொரு இடத்துல பார்த்தா குதிரையிலும் யானையிலும் தேரிலும் அமர்ந்து செல்வதை கண்டார். பாருங்க, ஓரிடத்துல வந்து பார்த்தா ஆனந்தமா கட்டில்ல என்ன சொல்லுது நித்ரை பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு இடத்தில் உத்தவர் முதலான மந்திரிகளுடைய ஆலோசனை செய்பவராக இருக்கான், இன்னொரு இடத்துல பெண்களோட ஜலக்கிரீடை செய்பவராக இருக்கான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இவ்வளவு கிருஷ்ணனே இவ்வளவு வீட்டில் ஒரு சேர கண்ட நாரதர் பண்ணிய புண்ணியம் என்ன, அவருக்கு தலை சுத்திர மாதிரி இருந்துச்சு. எல்லார் வீட்டிலையும் கிருஷ்ணன் சாமானிய மனிதன் இந்த உலகத்தில் என்னென்ன வேலைகள் செய்வானோ தன்னுடைய குடும்பத்தில் அது அத்தனையும் அவன் நாரதருக்கு காட்சியாக கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் வர்ணிக்குது. இந்த ஸ்லோகத்தில் எவ்வளவு பெரிய விருத்தாந்தத்தை பாருங்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ரொம்ப அழகா நமக்கு சொல்லி இருக்கிறார். பாருங்க, இந்த மானிட நிலையை ஏற்ற கிருஷ்ணன் அப்படின்னா கிருஷ்ணனுக்கு இதையெல்லாம் செய்யணும் அப்படிங்கறது இல்லை, அவதார காரியம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்த பக்தர்களுக்கு கீழே இறங்கி வந்தா அந்த யோக மாகையினுடைய மகிமையை கண்ட நாரதர் சற்றே சிரித்த வண்ணம் கிருஷ்ணன் கிட்ட சொன்னா, யோகேஸ்வரா, பிரம்மா நாளையும் உணர முடியாத உன்னுடைய யோக மாகையை நான் இன்று கண்டேன். பாருங்க, நாரதர் செஞ்ச புண்ணியம், எத்தனை மாளிகைகள், அத்தனை மாளிகைகளையும் அத்தனை கிருஷ்ணர்கள், அத்தனை இடத்திலும் ஒரு ஒரு மனைவிமார்களும் கிருஷ்ணனுக்கு சேவை செய்வது, கிருஷ்ணன் தன்னுடைய குடும்பத்தில் அந்தந்த வேலைகளை செய்து கொடுப்பதை ஆனந்தமாக கண்ட நாரதர் திணறி போயிட்டார். இப்ப என்னாச்சு, அனைவரின் ஆன்மா அன்றோ தாங்கள், எல்லாரும் ஒரே உருவமாக இருந்து ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா நீங்க தானே, உங்களுடைய திருவடி சேவையால் அந்த யோக மாயையினுடைய தன்மை எனக்கு இன்று நன்கு விளங்கியது, ஏதோ ஒரு வீட்டில கிருஷ்ணனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வந்த நாரதருக்கு எவ்வளவு பெரிய மகிமை. விஸ்வரூப தரிசனம் காமிச்சிருந்தா கூட ஒரு உருவத்தை, ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சியை காண முடியும், அதனிலும் மேலான ஒரு காட்சியை 16108 மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனைவியிடமும் எப்படி கிருஷ்ணன் தன்னுடைய காலங்களை கணித்து கொண்டிருந்தான் அப்படிங்கிற அந்த காட்சிய தத்ரூபமா நாரதருக்கு காமிச்சிருக்கார். அப்படின்னா தேவதேவனே, உன்னை புனிதப்படுத்துகின்ற இந்த லீலைகளை பாடிக்கொண்டே தங்கள் முக புகழ் மணக்கும் இந்த 14 லோகங்களையும் சுற்றி வர அனுமதி கொடுங்கள். பாருங்க, அந்த நாரதரே புரந்தரதாசர் ஆகி சுவாமியினுடைய மகிமை சொல்றார். அப்படின்னா கிருஷ்ணனுடைய ஒரு ரூபம் பார்த்ததவர் அல்ல, 16108 கிருஷ்ணனுடைய லீலைகளை கண்டவர் நாரதர். அந்த நாரதரே புரந்தரதாசர். அந்த புரந்தரதாசர் பாடின எத்தனை பாடல்கள் கிருஷ்ணன் பகையில நிறைய இருக்குங்க. ஒன்னல்ல ரெண்டல்ல சொல்லி மாடாது. அப்ப என்னாச்சு, பகவான் கூப்பிடுறார், தேவரிஷியே தர்மத்தை உபதேசிப்பவனும் செய்பவனும் செய்வதை கண்டு மகிழ்பவனும் நானே. இந்த உலகிற்கு தர்ம நெறி புகட்டவே நான் தங்களுக்கு உபசாரம் செய்வது என்கின்ற தர்மத்தை நடத்தி காட்டினேன். பாருங்க, தர்மத்தை நான் முதல்ல நடத்தி காட்டினா தான் மத்தவா அதை ஃபாலோ பண்ண முடியும். இல்லைனா சுவாமியே இதை செய்யல அப்படின்னு தேவையில்லாத அவப்பெயர் வரும் அல்லவா. அருமை செல்வரே, இந்த யோக மாயை பார்த்து நீங்கள் மயங்கி விடாதீர்கள். இதையும் பகவான் எச்சரிக்கிறான். அப்போ ரொம்ப ஆரம்பமா வேற வழியே இல்லாம பார்த்த சந்தோஷத்துல என்ன செய்தான் நாரதன், இந்த 16 லோகங்களுக்கும் போய் சரி இவ கிருஷ்ணனுடைய புகழ் பரப்புவதே என்னுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாரதர் கிளம்பி சென்றார். இந்த உலக தோற்றத்திற்கும் இருப்பிற்கும் மறைவிற்கும் காரணமான ஸ்ரீஹரி பிறரால் ஆற்ற முடியாத செயல்களை இந்த அவதாரத்துல செஞ்சு காமிச்சிருக்கிறார். அவை அனைத்தையும் பாடியும் கேட்டியும் மற்றும் பாடுபவரையும் கேட்பவரையும் கண்டு மகிழ்பவன். பாருங்க, கண்டு மகிழ்வன் முக்தி நல்கும் கிருஷ்ணனுடைய திருவடிகளில் ஆழ்ந்த பக்தியை பெறுவான். பலஸ்துதி சொல்லிட்டாங்க. இந்த விருத்தாந்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ கிருஷ்ணனுடைய திருவடியினுடைய ஆழ்ந்த பக்தி அவளுக்கு நிரம்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலஸ்துதி. பாகவதம் ரொம்ப அருமையா வர்ணிக்கக்கூடிய இந்த ஒரு பாகத்தை 22வது ஸ்லோகத்துல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ரொம்ப அழகா கிருஷ்ண சாரித்திர மஞ்சளிலே ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கிறார். இன்னும் கிருஷ்ணனுடைய மகிமை நிறைய இருக்கு. இதெல்லாம் நடக்கிறது சாட்சாத் குருராஜனுடைய கருணையினாலே அப்படின்னு சொல்லிட்டு பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.